கண்களை மூடி மௌனமாக ஜெபம் செய்வோம். ஆமென். இயேசு நாமத்தினால் பேசுகிறேன். இன்று ஒவ்வொரு நாள் ஆராதனையின் தொடக்கமாக நாம் சில துதிகீதங்களை பாடுவோம். முதல் துதிகீதத்தின் எண் 450. 450.
Thank you.
இறுதியாக துதிகதமேன் 464. துதிகதமேன் 464.
கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த வழிநாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் மௌனமாய் ஜெபம் செய்வோம். ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று துதிகிதங்கள் பாடல் புத்தகத்திலிருந்து 234 பாடலை தேவ மகிமைக்காக ஒன்று கூடி நாம் பாடுவோமாக. உம்மண்டை தேவனே நான் சேரட்டும் என்கின்ற பாடல்.
ஓமாண்டை தேவனே நான் சேரட்டும், சேலோவை சோமந்து நாடப்பீணும், ஏறாவர் என்றுமே ஓ மாண்டை தேவனே, நீரென்னை நடத்தும்
கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாம் யாவரும் ஒன்று கூடி முதலாவது ஜெபத்தை ஏறெடுப்போம். முழங்கால் படியிடுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
Rojo.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் மத்தியிலே பேசுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் யாவரும் தேவனாகிய கர்த்தருடைய வேதம் வார்த்தைகளை தியானிக்கும்படியாக இந்த வேளையிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிற தேவனுடைய செய்தி, மகிழ்ச்சியாயிருந்தேன் என்கின்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே பேச ஆசிக்கிறேன். மகிழ்ச்சியாயிருந்தேன் என்கின்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே பேச ஆசிக்கிறேன். மகிழ்ச்சி என்பது எதிலிருந்து வருகிறது என்பதை முதலாவது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி என்பது எதிலிருந்து உருவாகிறது என்று பார்க்கப்பட்டு இருதயத்தின் நினைவுகளின் மித்தமாக மகிழ்ச்சியானது உருவாகிறது என்று நாம் பார்க்கிறோம். இருதயத்தினுடைய நிகழ்வுகள் சந்தோஷம் அடையப்படும் பொழுது அந்த மகிழ்ச்சி மனிதனுக்கு ஏற்படுகின்றதா இருக்கிறது. மகிழ்ச்சியிலே பலவிதமான மகிழ்ச்சிகள் உண்டு. ஒரு மனிதன் தேர்ச்சி அடையப்படும் பொழுது, பள்ளி தேர்விலே தேர்ச்சி அடையப்படும் பொழுது அவன் மகிழ்ச்சி அடைகிறான். வாழ்க்கையின் தேர்விலே அவன் தேர்ச்சி அடையப்படும் பொழுது அவன் மகிழ்ச்சி அடைகிறான். அவனுடைய இல்லத்திலே அவனுடைய வாழ்க்கையானது சிறப்பித்து நடக்கப்படும் பொழுது அவன் மகிழ்ச்சி அடைகிறான். புதுமையாக ஏதாகிலும் ஒரு பொருட்களை அவன் வாங்கப்படும் பொழுது அவன் மகிழ்ச்சி அடைகிறான். இப்படி மகிழ்ச்சிகளிலே வித்தியாசமான மகிழ்ச்சிகள் உண்டு. ஆனாலும் இங்கே நாம் இன்றைய தினத்திலே பார்க்க இருக்கிற தேவ செய்திக்குரிதான தலைப்பு எப்படியா இருக்கிறது என்று நாம் பார்க்கப்படும் பொழுது, மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சங்கீதம் 122 சங்கீதம் 1 வசனத்தை நாம் வாசிக்கப்படும் பொழுது அதிலே நாம் பார்க்கிறோம். 122 சங்கீதம் 1 வசனத்தை நாம் வாசிக்கும்படி கேட்போம்.
இயேசுவின் நாமத்தினாலே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாயிருந்தேன்.
கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது மகிழ்ச்சியாயிருந்தேன். இந்த தலைப்பை தான் நாம் இந்த தினத்தில் எடுத்திருக்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்பாக நான் சொன்னேன், எப்படியாய் சொல்லப்பட்டது என்று நாம் பார்க்கப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையிலே ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கப்படும் பொழுது மகிழ்ச்சிகள் ஏற்படும். அது இருதயத்திலிருந்து உருவாக்கப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி. ஆனாலும் என் அன்பான சகோதர சகோதரிகளே, தாவீது சொல்லுகிறார் தேவ ஆலயத்திற்கு போவதிலே என்று நாம் பார்க்கிறோம். தேவ ஆலயத்திற்கு போவதிலே தாவீதுக்கு இருந்த ஒரு மகிழ்ச்சியை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவ ஆலயத்திற்கு போவதிலே தாவீதுக்கு இருந்த ஒரு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி எப்படியா இருக்கிறது என்று நாம் இந்த இடத்திலே பார்க்கப்படும் பொழுது இந்த மகிழ்ச்சி ரொம்ப சிறப்பாயிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சொல்லுகிறார். மகிழ்ச்சி கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கு எப்படிப்பட்டதான ஒரு மகிழ்ச்சி என்று பாருங்கள். இந்த மகிழ்ச்சி தாவீதுக்கு தன்னுடைய இருதயத்திலே ஏற்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். எஸ்லேமுக்காக அவர் எஸ்லேமினுடைய காரியங்களை நோக்கி ஜெபிக்கிறார் என்று பார்க்கிறோம். எஸ்லேமுக்காக அவர் ஜெபிக்கிறார். இந்த எஸ்லேமுக்காக ஜெபிப்பதையும் இங்கே தேவாலயத்திற்கு போவதற்கு வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சொல்வதையும் தான் நாம் இன்று தினத்தில் தலைப்பாக எடுத்துக்கொண்டு நாம் இந்த வேளையிலே பார்க்க இருக்கிறோம். அப்படி நாம் பார்க்கப்படும் பொழுது மகிழ்ச்சி என்பது இயேசுனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எதிலே மகிழ்ச்சி என்பதை நாம் யோசிக்க வேண்டிய ஒரு தருணத்திற்குள்ளாக இந்த வேளையிலே தள்ளப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் உள்ள மக்களுடைய மகிழ்ச்சிக்கும் தேவ பிள்ளைகளாகிய நம்மளுடைய மகிழ்ச்சிக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை எடுத்து காண்பிக்கத்தக்கதாக தான் இந்த வேளையிலே நாம் பார்க்கிறோம். உலக மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், ஆனால் அவருடைய மகிழ்ச்சிகள் எல்லாம் எப்படியா இருக்கிறது என்றால் இயேசுக்குள்ளாக இல்லாமல் இருக்கின்ற ஒரு மகிழ்ச்சி. ஆனால் இயேசுவின் பிள்ளைகளாய் இருக்கிற நாம் வித்தியாசமுடைய ஒரு மகிழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்கிறோம். நம்முடைய மகிழ்ச்சி இயேசுவில் இருக்கும் வரைக்கும், இயேசுவை சார்ந்து நாம் வாழும் வரைக்கும் உள்ள மகிழ்ச்சியானது நமக்கு என்றென்றைக்கும் இருக்க வேண்டும். இயேசுவை சார்ந்து வாழுகின்ற நம்முடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை தவிர வேறொன்றும் அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று தாவீது சொல்கிறார். அப்படி என்றால் தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவருக்கு சொன்ன பொழுது என்று நாம் பார்க்கிறோம். அப்படிதான் சொல்கிறது வேதம். நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதை தவிர இந்த உலகத்திலே மகிழ்ச்சியானது வேறு ஒன்றும் இல்லை. இந்த வேளையிலும் கூட எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீண்ட நாட்களாக நம்முடைய வாழ்க்கையிலே முடக்கப்பட்டவர்களாக தேசத்திலே சில சட்டத்திட்டங்களை வைக்கப்பட்டிருந்தது. அந்த சட்டத்திட்டங்களின் மித்தமாக சபைகள் எல்லாம் மூடப்பட்டிருந்தது. இப்பொழுது சில நாடுகளிலே சபைகளானது திறக்கலாம் என்று ஒரு அறிவிப்பை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கொடுக்கப்பட்ட பின்பும் நாம் மறுபடியும் ஆலயத்திற்கு செல்கிறோம் என்று நினைக்கப்படும் பொழுது அதை குறித்து தானே எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எப்படியான ஒரு மகிழ்ச்சி! அந்த மகிழ்ச்சியை தவிர இந்த உலகத்திலே நாம் எப்படிப்பட்டதான மகிழ்ச்சியை நாம் பெறப்போகிறோம்? ஆம், என்னுடைய ஆலயமானது இவ்வளவு நீண்ட காலமாக கொள்ளை நோயினால் மூடப்பட்டிருந்தது. இந்த வேளையிலே அந்த சட்டத்திட்டங்கள் தகர்க்கப்பட்டு இந்த ஆலயங்கள் சில நாடுகளிலே திறக்கப்பட்டிருக்கிறது. திறக்கப்பட்ட பின்பு நான் மறுபடியும் ஆலயத்திற்கு போகிறேன். தாவீது எப்படிப்பட்ட வார்த்தைகளை அங்கே சொல்லுகிறார் என்று நாம் பார்ப்போமாகில், அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை நாம் மறுபடியும் 122 சங்கீதம் 1 வசனத்துக்கு நாம் திரும்புவோம். ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாயிருந்தேன். நமக்கும் கூட சில நாடுகளிலே இன்றைய தினத்திலே ஆலயத்திற்கு போவதற்காக சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆலயத்திற்கு போகலாம் என்று முடக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் விலக்கப்பட்டு ஆலயத்திற்குள்ளாக கடந்து போகும்படியாக ஒரு சட்டமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர இந்த உலகத்திலே வேறு என்ன மகிழ்ச்சி இருக்க வேண்டும்? மகிழ்ச்சி எப்படி இருக்க வேண்டும்? மகிழ்ச்சியை எப்படி ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும்? மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆலய காரியங்களிலே நாம் மகிழ்ச்சியாய் இருப்பதை தவிர வேறொன்றும் அல்ல. தேவனை சந்திக்க போகிறோம், அதை குறித்து தான ஒரு மகிழ்ச்சி. அப்படிப்பட்டதான ஒரு மகிழ்ச்சி, என் தேவனாகிய கர்த்தரை நான் சந்திக்க ஆயத்தப்பட்டிருக்கிறேன், என் தேவனாகிய கர்த்தருக்குள்ளாக நான் கடந்து போக போகிறேன், என் தேவனாகிய கர்த்தருடைய ஆராதனைகளிலே நான் கலந்து கொள்ளப் போகிறேன், நான் தேவனை சந்திக்க போகிறேன் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியை தவிர வேறொன்றும் அல்ல. 2 Chronicles 30:21 நாம் வாசிக்கும்படி கேட்போம். 2 Chronicles 30:21
அப்படியே எருசலேமிலே காணப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 நாள் அளவும் மகா ஆனந்தத்தோடு ஆசரித்தார்கள். லேவியரும் ஆசாரியரும் தினம் தினம் கர்த்தருக்கென்று பேரோசையாய் துணிக்கும் கீத வாத்தியங்களால் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள்.
நாம் இங்கே பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறினார்கள் என்பதை நாம் இந்த வேளையிலே பார்க்கிறோம். அவர்கள் தேவனை துதிப்பதிலே எப்படியான ஒரு மகிழ்ச்சிக்குள்ளாக கடந்து சென்றார்கள். அவர்கள் கடந்து சென்ற காரியங்களை நாம் பார்க்கப்படும் பொழுது மிகவும் சிறப்பாக இருந்தது அல்லவா? அதிலே நாம் பார்க்கிறோம், அப்படியே எருசலேமிலே காணப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாள் அளவும் மகா ஆனந்தத்தோட அவர்கள் ஆசரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மகா ஆனந்தம், இந்த மகா ஆனந்தம் மகிழ்ச்சி எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறபோது அவர்கள் தேவனை துதிக்கும்படியாகவும் தேவனை ஆராதிக்கும்படியாகவும் தேவனுக்காக தங்களை ஆயத்தப்படுத்தும்படியாகவும் இருந்தபடினாலே இங்கே மிகப்பெரிதான மகா என்று சொன்னால் மிகப்பெரிது ஈடு இணையற்றது. அந்த மகா என்று சொல்கின்ற வார்த்தைக்கு அது அடங்கி வைக்க முடியாத அளவிற்கான ஒரு சந்தோஷம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாய் நாம் பார்க்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை ஆராதிப்பதிலும் தேவனை சந்திப்பதற்கு நாம் ஆலயத்திற்கு கடந்து செல்வதுமே தவிர இந்த உலகத்திலே வேறு ஒரு மகிழ்ச்சியும் அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நெகேமியா 8:17 வாசிப்போம். நெகேமியா 8:17 வாசிக்கும்படியாய் கேட்போம். நெகேமியா,
இந்த பிரகாரமாக சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள். இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அன்னால் மட்டும் இஸ்ரேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று.
நாம் இங்கே பார்க்கிறோம் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். 8:17 நாம் பார்க்கப்படும் பொழுது கூடாரங்களில் குடியிருந்தார்கள். இப்படியே நூனியின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அன்னால் மட்டும் இஸ்ரேல் புத்திரர் செய்யாதிருந்தது எப்பொழுதும் செய்யாதபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. மிகுந்த சந்தோஷம், இந்த மிகுந்த சந்தோஷம் எப்படியா ஏற்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கே அறிக்கையிடுதல் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிதான அறிக்கையிடுதலும் ஜபமுமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஜபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று நாம் பார்க்கப்படும் பொழுது சட்டத்தை திருத்துதல் அதன் விளைவுகளை இங்கே நாம் கடைபிடித்துதல் என்று பார்க்கின்றோம். 8:18 முழுதுமாக அப்படி நாம் பார்க்கப்படும் பொழுது மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம். சங்கீதம் 4 பார்க்கிறோம், அங்கே ஒரு மகிழ்ச்சியை நம்மால் காண முடிகிறது. சங்கீதம் 4:18 திரும்புவோமாக. சங்கீதம் 4:7 நாம் வாசிக்கும்படி கேட்போம்.
அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர்.
நாம் இங்கே பார்க்கிறோம் கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று 6 நாம் பார்க்கிறோம். அவர்கள் தானியமும் திராட்சரசமும் பெருகின காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதன் சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தாங்க பண்ணுகிறீர். தேவனாகிய கர்த்தர் சுகமாய் தாங்க பண்ணுகிறார் என்று இங்கே தாவீது சொல்லுகின்ற காரியங்களை நாம் பார்க்கிறோம். எப்பொழுது தேவனாகிய கர்த்தரை தேடி தேவனாகிய கர்த்தருக்குள்ளாக ஜீவித்து தேவனாகிய கர்த்தருக்குள்ளாகவே வாழப்படும் பொழுது தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட மகிழ்ச்சிக்குரிய காரியங்களிலே ஜனங்களை நடத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆலயத்திற்கு நாம் போக வேண்டும். ஆலயத்திற்கு போவதை தவிர இந்த உலகத்திலே ஒரு மகிழ்ச்சியும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆலயத்திற்கு போவதுதான் நமக்கு மகிழ்ச்சி என்பதை இங்கே தாவீது தெள்ள தெளிவாக அவருடைய 122 சங்கீதம் 1 மிகவும் தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். நாம் ஆலயத்திற்கு போவதை தவிர வேறு ஒரு மகிழ்ச்சியும் இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆலயத்திற்கு போகப்படும் பொழுதுதான் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியும். தேவனுடைய வார்த்தையை கேட்ட பின்புதான் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல முடியும். தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஓய்வு நாளுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டும். பெரும் மகிழ்ச்சி என்று அடுத்த குறிப்பிலே நாம் பார்க்கிறோம். எப்படி பெரும் மகிழ்ச்சியை நாம் அடைய முடியும் என்று பார்க்கிற பொழுது ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டப்படும் பொழுது ஆலயத்தினுடைய வேலைகளுக்காக அடிக்கல் நாட்டப்படும் பொழுது அதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை நாம் பார்க்கிறோம் என்று பார்க்கிறோம். எஸ்ரா 3:12 வாசிப்போம். எஸ்ரா 3:2 குறிப்பு. எஸ்ரா 3:12 வாசிப்போம்.
முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகம் பேரோ கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள்.
மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறு அநேகரும் கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆலயத்தினுடைய அடிக்கால்களை போடப்படும் பொழுது அங்கே மிக சந்தோஷம். ஆலய வேலையானது நடைபெறப்படும் பொழுது மிக சந்தோஷம். எதிலே நமக்கு சந்தோஷம்? நாம் வைத்திருக்கின்ற காரியங்கள் திட்டங்களிலே நாம் சந்தோஷம் அடைகிறோமா? நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் சில திட்டங்களை வைத்திருக்கிறோமே, அதிலே வெற்றி பெற்ற பின்பு சந்தோஷம் அடைகிறோமா, அந்த சந்தோஷமா? அல்லது குடும்பத்திலே ஒரு நல்ல நிகழ்வுகள் ஏற்படுகிறதே, அதிலே ஒரு சந்தோஷமா? அல்லது நம்மளுடைய காரியங்களுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கின்ற சில காரியங்கள் எல்லாம் இந்தந்த வருடத்திலே இவைகளை முடிக்க வேண்டும் என்று சொல்லப்படும் பொழுது அவைகள் எல்லாம் சிறப்பாய் நடந்தேறுகிறதே, அதிலே நமக்கு சந்தோஷமா? அந்த சந்தோஷங்களை காட்டிலும் தேவனை சந்திப்பதிலும் பரிசுத்த ஓய்வு நாளை அனுசரிப்பதிலும் நாம் பரிசுத்த ஓய்வு நாளுக்குள்ளாக கடந்து செல்வதிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதிலும் தேவனுக்காக நாம் ஜீவிப்பதிலும் கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு காரியங்களிலே வாஞ்சியுள்ளவர்களாய் இருப்பதிலும் தேவனுடைய வேலையை செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதிலுமே தவிர வேறு ஒன்றிலும் இந்த உலகத்திலே சந்தோஷம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஓய்வு நாள் என்று சொன்னால் அந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நான் நம்முடைய காரியங்களை வீணாகவே கழித்து விட்டு நாம் அந்த காரியங்கள் அந்த நேரங்கள் எல்லாம் முடிந்த பின்பு நாம் பரிசுத்த ஓய்வு நாளை அனுசரித்து விட்டேன் என்று சொல்லி வீட்டிலே இருந்து கொண்டு நாம் ஆராதனை செய்து முடித்து விட்டோம் என்று சொன்னால் ஆலயம் திறந்து விட்ட பின்பும் நாம் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் போகாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அது எப்படி சந்தோஷத்திற்குரிய காரியங்களாயிருக்கும்? எதிலே சந்தோஷம்? தேவனை சந்திப்பதிலே சந்தோஷம் என்று தாவீது சொல்கிறார். தேவனை சந்திப்பதிலே சந்தோஷம், தேவனுக்குள்ளாக ஜீவிப்பதிலே சந்தோஷம், கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளை அனுசரிப்பதிலே சந்தோஷம். எப்படி ஒரு மனிதன் மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ள முடியும்? எப்படி ஒரு மனிதன் நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சொல்ல முடியும்? எப்படி ஒரு மனிதன் மகிழ்ச்சியோடு கூட கடப்பதற்கு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும்? அது எங்கே போகினால் ஆசீர்வாதம் கிடைக்கும், அது எப்பொழுது போனால் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை எல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன் என்று சொன்னால் கிறிஸ்து பிறக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே சகல மனிதர்களுக்கும் ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. நாம் ரட்சிக்கப்படும்படியாக கிறிஸ்து இயேசு என்கின்ற கிறிஸ்து பிறந்தபடியினாலே நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக சிருஷ்டிப்பினுடைய படைப்புகளை குறித்து யோபுவுக்கு சொல்லுகிறார், நான் இந்த பூமியை நூலிட்டு அளக்கப்படும் பொழுது நீ எங்கே இருந்தாய்? நான் வானத்தை உருவாக்கப்படும் பொழுது நீ எங்கே இருந்தாய்? ஏன் யோபுவை பார்த்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார் என்று நாம் பார்க்கப்படும் பொழுது அங்கே பார்க்கிறோம் யோபு அதிகமாக தேவனிடத்திலே பேசிக்கொண்டே வருகிறார். பேசிக்கொண்டே வருகிற யோபுவை குறித்து இங்கே தேவனாகிய கர்த்தர் கேட்டிருந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படியா இருந்தது என்று பார்க்கப்படும் பொழுது நான் இவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பு காரண கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். சிருஷ்டிப்பு காரண கர்த்தர் நானே என்று சொல்லப்படும் பொழுது சிருஷ்டிப்பின் காரண கர்த்தர் அவர் என்று சொன்னால் அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிலே மகிழ்ச்சி. இந்த உலகத்திலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், உலக ஆசைகளுக்குள்ளாக கடந்து சென்று அது மகிழ்ச்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது பொய்யான மகிழ்ச்சி. இந்த மெய்யான மகிழ்ச்சி எதிலே இருக்கிறது என்று சொன்னால் பரிசுத்த ஓய்வு நாளை அனுசரித்து ஆலயம் நமக்கு தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசித்து அந்த பரிசுத்த ஆலயத்திலே நாம் பிரவேசித்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதிலும் அவருடைய வார்த்தையின்படி நடப்பதிலும் ஆராதனை செய்வதிலும் துதிப்பதிலுமே மகிழ்ச்சியை தவிர வேறொன்றும் அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? ஆர்ப்பரித்தார்கள், ஆனந்த சத்தமிட்டார்கள், அவர்கள் கூக்குரலிட்டார்கள், அவர்கள் கத்தினார்கள், சில பேர் அழுதார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எப்பொழுது என்று பார்க்கின்ற பொழுது தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தினுடைய அஸ்திபாரங்கள் போடப்படும் பொழுது என்று நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மீட்டு எடுக்கப்பட்டு சிறையிருப்பில் இருந்து மீட்டு வரப்படும் பொழுது என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மகிழ்ச்சி எல்லாம் யாராலே நடக்கப்படுகிறது? தேவனாகிய கர்த்தரால் ஒருவரவே தவிர. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்ததிலே நமக்கு மகிழ்ச்சி. ஏனென்றால் அவர் உயிர்ப்பித்தபடினாலே நாமும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உயிர்ப்பிக்கப் போகிறோம் என்கின்ற ஒரு மகிழ்ச்சி நமக்குள் இருக்கிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் இயேசுனுடைய பரமேறுதலிலே ஒரு மகிழ்ச்சி. இயேசு ஆனவர் நம்முடைய பல பலவிதமான பாவங்களையும் சுமந்து அவர் பரமேறினபடியினாலே நமக்கு அதிலே ஒரு மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் பாவிகளாகிய நாம் மரிக்காமல் கிறிஸ்து இயேசுவானவர் நமக்காக மரித்து நம்முடைய சகல பாவங்களையும் தீர்த்து வைத்தார் என்று சொல்லப்படும் பொழுது அதிலே ஒரு மகிழ்ச்சி நமக்கு ஏற்படுகிறது. புறஜாதியார்கள் மனம் திரும்புதல் நிமித்தமாக மகிழ்ச்சி ஏற்படுகிறது. மகிழ்ச்சி எப்படி ஏற்படுகிறது? அப்போஸ்தலர் 15:3 வாசிப்போம். புறஜாதியார்கள் மனம் திரும்பப்படும் பொழுது அதிலே இருக்கிற மகிழ்ச்சியை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையிலே வேறு ஒரு மகிழ்ச்சியும் அல்ல. அதனாலே தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதிலே மகிழ்ச்சி, தேவனாகிய கர்த்தருக்குள்ளாய் ஜீவிக்கப்படுவதிலே ஒரு மகிழ்ச்சி, தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திலே பிரவேசிப்பதிலே ஒரு மகிழ்ச்சி. வாசிக்கும்படியாக கேட்போம் 15:3 அப்போஸ்தலர்.
அந்தபடி அவர்கள் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள்.
சகோதரர் எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த சந்தோஷம் எதிலே? புறஜாதியார்கள் ரட்சிப்பை பெற்றார்கள் என்கிற சந்தோஷத்தை தவிர வேறொரு சந்தோஷம் அல்ல. எப்பொழுது புறஜாதியார்களுக்கு சத்தியம் அறிவிக்கப்படும்? நாம் சபைக்கு சென்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனாகிய கர்த்தருக்குள்ளாக ஜீவித்து இந்த மெய்யான சபையினுடைய சட்டதிட்டங்கள் யாவற்றையும் நாம் கை கொண்டு இந்த மெய்யான சபையினுடைய சத்தியங்கள் யாவற்றையும் நாம் சிறப்பாக பெற்றுக்கொண்ட பின்பு நாம் அநேகர்களுக்கு புறஜாதியார்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கப்படும் பொழுது அதில் ஒரு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதை காட்டிலும் வேறு ஒரு சந்தோஷமும் இந்த உலகத்தில் இல்லை. மகிழ்ச்சி, இது எப்படிப்பட்டதான ஒரு மகிழ்ச்சி என்று நாம் பார்க்கப்படும் பொழுது தேவனுக்குள்ளாக ஜீவிப்பதிலே எனக்கு மகிழ்ச்சி, கிறிஸ்துனுடைய ஆலயத்திற்கு நான் கடந்து செல்வதிலே, இயேசு கிறிஸ்துடைய ஆலயத்திற்கு நான் கடந்து செல்வதிலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி, இயேசுவினுடைய ஆலயத்தின் மீது நான் வாஞ்சையுள்ளவனாய் இருப்பதிலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. மூன்றாவது குறிப்பை பார்ப்போம். எப்பொழுது மகிழ்ச்சி? எப்பொழுது மகிழ்ச்சியாயிருந்தேன்? தாவீது சொல்லுகிறார், எல்லா விதமான செல்வங்களையும் சேர்த்து வைத்த பின்பு ஆலயத்திற்கு தேவைப்படக்கூடியதான எல்லா விதமான செல்வங்களும் சேர்க்கப்பட்டது. சேர்க்கப்பட்ட பின்பு அவர் சொல்லுகின்ற வார்த்தை, என்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கென்று ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லா பொருட்களையும் நான் சவரித்து வைத்து விட்டேன் என்று சொல்லப்படும் பொழுது அதிலே தாவீதுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆனால் தாவீது சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தரை நான் சந்திப்பதிலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி, ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லப்படுவதிலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். ஆலயத்தின் மேல் வாஞ்சியுள்ளவர்களாய் இருப்பதிலே நமக்கு மகிழ்ச்சி. ஆலயத்தின் மேல் வாஞ்சி. 1 நாளாகமும் 29:3 வாசிப்போம். 1 நாளாகமும் 29:3 வாசிப்போம்.
இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சகோதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன்.
இங்கே பொன்னையும் வெள்ளியையும் தேவனுடைய ஆலயத்திற்கென்று கொடுக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொன்னையும் வெள்ளியையும் தேவனுடைய ஆலயத்திற்கென்று கொடுக்கத்தக்கதாய் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுத்தே என்று இங்கே சொல்லுகின்ற காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். எப்படியாய்? தேவன் மீது உள்ள ஒரு வாஞ்சை, ஆலயத்தின் மீது உள்ள ஒரு வாஞ்சை, இரண்டு காரியங்களும் நாம் இங்கே பார்க்கிறோம். தாவீது சொல்லுகின்ற இந்த வார்த்தை எதை நமக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால், நம்மிடத்தில் இருக்கின்ற பொருள் பொன் யாவும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்தது. இந்த தேவனுடைய கரத்திலிருந்து வாங்கி நீங்கள் தேவனுடைய கரத்திற்கே திரும்ப கொடுக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது ஆலயத்தின் மேல் உள்ள வாஞ்சையை நாம் பார்க்கிறோம். நமக்கு அப்படிப்பட்ட வாஞ்சை என்ற தினத்தில் இருக்கிறதா? ஒரு சில நாடுகளிலே சபைகள் துவங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை மாதங்கள் கடந்து சபைக்கு நாம் செல்வதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை தரப்பட்டிருக்கிறார். வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பை நான் என்னுடைய இல்லத்திலே, நான் ஓய்வு நாள் ஆராதனைக்கு போக முடியவில்லை, நான் என்னுடைய இல்லத்திலே இருந்து ஓய்வு நாளை அனுசரித்துக் கொள்கிறேன் என்று சொல்கிற விசுவாசிகளாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், எத்தனை மாதங்கள் வரை நாம் முடக்கப்பட்டிருந்தோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனை சந்திப்பதற்கு எனக்கு வாஞ்சையாயிருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆத்மாவும் இல்லங்களிலே தங்கி ஆராதனை செய்வதற்கு முற்பட மாட்டார்கள். இங்கே தாவீது தன்னுடைய எல்லா சகலவிதமான செல்வங்களையும் தேவனுக்காக சவரித்து அவன் கொடுத்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். அவன் எப்படியாய் செய்தார் என்பதை நாம் பார்க்கப்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சவதரித்த அனைத்து பொருட்களையும் தேவனாகிய கர்த்தருக்கு என்று கொடுக்க முன்னுக்கு வருகிறார் என்று சொன்னார். அவர் தேவ ஆலயத்தின் மீது வைத்திருந்த வாஞ்சை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அல்லவா? நமக்கு அது போன்ற வாஞ்சை. நாம் பொன்னையும் பொருளையும் கொண்டு போய் தேவாலயத்திற்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினத்திலே இல்லை. ஆனால் நாம் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய காலத்தையும் நாம் ஓய்வு நாளையும் அனுசரிக்க கடமைப்பற்றவர்களாயிருக்கிறோம். அதை கூட நாம் கொடுக்க முடியாத சூழ்நிலையிலே இருந்து கொண்டு வீணான நேரங்களை கழித்து விட்டு, பேசுவதற்கும் காலத்தை கழித்து விட்டு, நம்முடைய வேலைக்கு ஓய்வு நாளை நாம் அப்படியாய் பயன்படுத்தி கொண்டு, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனையினுடைய வார்த்தைகளை நாம் நம்முடைய கைபேசிகளிலே கேட்டுக்கொள்ளலாம், அல்லது வைக்கப்பட்டிருக்கின்ற நமக்கு அனுப்பப்பட்டிருக்கின்ற பல செய்திகள் இருக்கிறது, அதை கேட்டு நாம் ஓய்வு நாளை கடந்து விடலாம் என்று சொல்லக்கூடிய விசுவாசிகளாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் எப்படி சரியானதா இருக்கும்? வீட்டிலே முடக்கப்பட்டிருப்பவர்களுக்கு மாத்திரமே அந்த தேவ செய்திகள். மற்றவர்கள் அனைவருக்கும் தேவ ஆலயம் திறக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற உணர்வோடு கூட எப்படியாய் இங்கே தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து சவதரித்து வைத்திருந்த பொருட்களையும் தேவனுக்கு வாஞ்ச உள்ளவனாய் எடுத்துக் கொடுத்தானோ, அதுபோன்ற தினத்திலே நேரத்தையும் காலத்தையும் பரிசுத்த ஓய்வு நாளையும் தேவனுக்காக அனுசரிக்க நாம் முற்படக்கூடிய விசுவாசிகளாய் நாம் இருக்க வேண்டும். சங்கீதம் 23 சங்கீதம் 6 வசனத்தை வாசிக்கும்படி கேட்போம். 23 சங்கீதம் 6 வசனம்.
என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நீடித்த நாட்களை கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய வீடு எது? இது சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தங்கி தாபரிக்கும் இடம் ஆலயம், தேவாலயம் என்று சொன்னால் தேவன் வாசம் செய்கின்ற இடம். நாம் நம்முடைய இல்லத்திலே தங்கியிருக்கிறோம். ஒரு நபர் நம்மை வந்து சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நபருக்கு நாம் ஒரு முகவரியை கொடுக்கிறோம். அந்த முகவரி எதை குறிக்கிறது என்று நாம் பார்க்கப்படும் பொழுது அந்த முகவரி நான் தங்கியிருக்கும் இடம். இந்த முகவரியிலே நீ என்னை வந்து சந்தித்தால் என்னை சந்திக்க முடியும் என்று சொல்லப்பட்டதாக நாம் கொடுக்கப்படுகின்ற முகவரியாயிருக்கிறது. தேவனுடைய முகவரி, அவர் எங்கும் ஸ்தாபித்து எங்கும் வியாபித்திருக்கிறார். அதை காட்டிலும் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஓய்வு நாளிலே அவரை சந்திக்க நீ ஆயத்தமாகிறாயா? அவருடைய முகவரி கிறிஸ்து இயேசுனுடைய ஆலயம், மெய்யான இயேசு சபையிலே பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆராதனை நேரங்களிலே அவர் ஒரு மணியை அடிக்கப்படும் பொழுது அந்த இடத்திலே தேவ தூதர்கள் வந்து நிற்பார்கள் என்று நம்முடைய வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். நம்முடைய சபை ஜீக்கங்களும் மூப்பர்களும் பிரசங்கிகளும் சொல்லுகிறார்கள் தேவ தூதர்கள் அங்கே வந்து நிற்பார்கள். ஒரு சாட்சியை எங்களுக்கு நாங்கள் பிரசங்கிங்கால் இருக்கப்படும் பொழுது சொல்லப்பட்டது. ஒரு தைவானிலே நடைபெற்ற ஒரு சாட்சி, அங்கே சொல்லப்பட்ட ஒரு சாட்சியிலே ஒரு சகோதரி ஒரு தரிசனத்தை கண்டார்கள். அதிலே இரண்டு தேவ தூதர்கள் அங்கே வந்து நிற்கிறதாகவும் அவர்கள் இருவருடைய கைகளிலும் கையேடு இருக்கத்தக்கதாகவும் யாரெல்லாம் ஆலயத்திற்கு வந்திருக்கிறார்கள் வந்து இராமல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் குறிக்கிறார்கள் என்பதையும் எங்களுக்கு ஒரு சாட்சியாய் சொல்லப்பட்டது. அதுபோன்று இந்த வேளையிலும் கூட தேவாலயம் திறக்கப்பட்ட பின்பு, சில நாடுகளிலே தேவாலயம் திறக்கப்பட்ட பின்பு நாம் தேவனை தொழுது கொள்ளாமல் இருப்பதற்கும், தேவனை நாம் நாடி தேடி சென்று ஆசீர்வாதத்தை பெறாமல் இருப்பதற்கும் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அவைகள் மிகவும் சரியானவைகள் அல்ல. தேவனை நாம் தேடக்கூடியவர்களாகவும் தேவனாகிய கர்த்தரிடத்திலே வாஞ்சியுள்ளவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். 26 சங்கீதம் 8 வசனத்தை வாசிப்போம். 26 சங்கீதம் 8 வசனத்தை வாசிப்போம்.
கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன்.
நாம் இங்கே பார்க்கிறோம் 8 வசனத்தில் என்ன சொல்லப்படுது என்று நாம் பார்க்கப்படும் பொழுது ஒரு சிறப்பான வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். வாஞ்சை, ஆலயத்திற்கு போவதற்கு வாஞ்சை, ஆலயத்திற்கு கொடுப்பதற்கு வாஞ்சை, பரிசுத்த ஓய்வு நாளை அனுசரிப்பதற்கு வாஞ்சியுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆலயத்திற்கு ஏன் செல்ல வேண்டும்? ஆலயத்திற்கு ஏன் நாம் செல்ல வேண்டும்? ஆலயத்துக்கு செல்லுகிறோம், அதனுடைய பலன் என்ன என்று நாம் பார்க்கப்படும் பொழுது நாம் ஆலயத்திற்கு சென்றால்தான் நாம் கிறிஸ்தவ பிள்ளைகள், இயேசுனுடைய பிள்ளைகள். எப்பொழுது நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனை தேடப்படும் பொழுது. தேவனை எந்த நாளிலே நாம் தேட முடியும்? ஆதியாகமம் 2:3 வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 2:3 வசனம்.
தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7 நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார்.
ஆலயம் எந்த வேளையிலே திறக்கப்படுகிறது? பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆலயம் திறக்கப்படுகிறது. வேத வகுப்புகளிலே ஆலயம் திறக்கப்படுகிறது. வேத பாட வகுப்புகளிலே ஆலயம் திறக்கப்படுகிறது. ஆராதனைக்குரிய நேரங்கள் ஆலயத்திலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற எல்லா காரியங்களிலும் ஆலயம் திறக்கப்படுகிறது. அந்த தேவ ஆலயத்திற்குள்ளாக, அந்த மெய்யான கூடாரத்திற்குள்ளாக, அந்த மெய்யான சபைகளுக்குள்ளாக நாம் தேவனை ஆராதிக்க செல்லப்படும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், அங்கே பார்க்கப்படும் பொழுது தேவனாகிய கர்த்தர் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஓய்வு நாளை பொறுத்தவரையிலே நாம் பரிசுத்த ஓய்வு நாளை நாம் அனுசரித்தால் மாத்திரமே நமக்கு ஆசீர்வாதமாய் தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஓய்வு நாளை நாம் அனுசரிக்க வேண்டும். ஆலயத்திற்கு ஏன் போக வேண்டும்? ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு. ஆலயத்திற்கு செல்லுகிறோம் என்றால் அதனுடைய பலன் என்ன? ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை அதனுடைய பாத்திரமாய் மாற்றுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். நமக்கும் அவருக்கும் அடையாளமாய் எதை குறிக்கப்பட்டிருக்கிறது? நாம் எப்படிப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதிகளாய் இருக்கிறோம், நாம் எப்படிப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை வேதம் எப்படி நமக்கு வலியுறுத்துகிறது என்று பார்க்கின்ற பொழுது நமக்கும் அவருக்கும் ஒரு அடையாளம் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோரும் மெய்யான சபையினுடைய விசுவாசிகளாய் இருக்கிறோம். இந்த மெய்யான சபையினுடைய விசுவாசிகள் யாவருக்கும் ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எசேக்கியேல் 20:12 நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 20:12 வாசிக்கும்படி கேட்போம்.
நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன்.
எனக்கும் அவர்களுக்கும் என்று சொல்லப்படும், எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களை அவர்களுக்கு கட்டளையிட்டேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளை யார் அனுசரிக்கிறார்களோ அவர்களே தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்களே தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் பரிசுத்தையும் அவர் பெற்றுக் கொள்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எதற்காக தேவனாகிய கர்த்தர் நம்மை உண்டாக்கினார்? எதற்காக தேவனாகிய கர்த்தர் நம்மை உண்டு செய்திருக்கிறார்? எதற்காக நாம் தேவனாலே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் Mark 2:27-28 நாம் பார்க்கப்படும் பொழுது மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கும். நாம் வாசிக்கும்படியாக கேட்போம்.
பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாட்களுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது, ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார்.
மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். இந்த மனுஷகுமாரனை தொழுது கொள்வதற்கு, இந்த மனுஷகுமாரனை ஆராதிப்பதற்கு இந்நாள் வரைக்கும் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரே அந்த தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு மிகப்பெரிதான சிறப்பானவர் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அல்லவா? இந்நாள் வரைக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த கொள்ளை நோய்களினாலே அநேக மக்கள் மாண்டு மரித்து போனார்கள். ஆனால் நமக்கு தேவனாகிய கர்த்தர் பாதுகாப்பையும் ஜீவனையும் கொடுத்து இந்நாள் வரைக்கும் நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வாஞ்சை எதுவாயிருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாஞ்சை தேவனாகிய கர்த்தரை தேடுவதும், தேவனாகிய கர்த்தருக்குள்ளாய் ஜீவிப்பதும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதும், இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஓய்வு நாளை அனுசரிப்பதுமே தவிர வேறொன்றும் அல்ல. மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராயிருக்கிறார். அந்த ஓய்வு நாளுக்கு ஆண்டவராயிருக்கிற அந்த கிறிஸ்து இயேசுனுடைய பாத அண்டையிலே சேர்வதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு சாக்கியம். இன்னும் இந்திய தேசத்திலே சபைகள் திறக்கப்படுவதற்கு இன்னும் அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் சில தேசங்களிலே சபைகளை திறக்கப்படுவதற்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது ஆலயம் திறக்கப்படும், எப்பொழுது நாங்கள் எல்லாம் ஆலயத்திற்கு கடந்து சென்று தேவனுடைய பலிபீடத்திலே நின்று பேசுவோம் என்று வாஞ்சியோடு கூட நாங்கள் இருக்கிறோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அருமையான வாய்ப்பை தேவனுக்காக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திற்கு போவதற்கு வாருங்கள் என்று சொன்னபொழுது தாவீது எவ்வளவு வாஞ்சியுள்ளவராய் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஓய்வு நாளை இயேசு கிறிஸ்துவானவர் அனுசரித்தார். ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஓய்வு நாளை அனுசரித்தார்? அவர் உண்டாக்கப்பட்ட மனுஷனும் ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு முன்மாதிரியை கிறிஸ்து இயேசுவானவர் காண்பித்தார். Luke 4:16 வாசிப்போம்.
தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்நாளில் ஜபா ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார்.
நாம் இங்கே பார்க்கிறோம், அவர் வாசிக்கும்படியாய் எழுந்து நிற்கிறார் என்றாம் பார்க்கிறோம். வாசிக்கும்படியாய் எழுந்து நிற்கிறார். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு அவர் வந்து என்றாம் பார்க்கிறோம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே என்று சொன்னால், தொடர்ந்து ஒரு ஓய்வு நாட்களை கூட அவர் கடைபிடிக்காமல் இருந்ததில்லை. வழக்கம், ஆம், நம்முடைய வழக்கம் சில மாதங்களுக்குள்ளாக மாறப்பட்டிருக்கலாம் என் அன்பான சகோதர சகோதரிகளே. அந்த வழக்கத்தை நாம் விடாதபடிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவினுடைய பிள்ளைகள் என்பதை நினைவிலே வைத்து, இயேசுவானவர் நமக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை நினைவிலே வைத்து, இயேசுவானவர் இந்நாள் வரைக்கும் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்கின்ற ஒரு நிலைக்குள்ளாக கடந்து சென்று, நாம் கிறிஸ்து இயேசுனுடைய பரிசுத்த ஆலயத்திற்கு கடந்து சென்று, இந்த மெய்யான சபையிலே அனுசரிக்கப்படுகின்ற இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் நம்மை இணைத்துக் கொண்டு தேவனை ஆராதிப்பதற்கும், தேவனை துதிப்பதற்கும், தேவனாகிய கர்த்தருக்குள்ளாய் ஜீவிப்பதற்கும், தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கும் நாம் முற்படக்கூடிய விசுவாசிகளாய் நாம் இந்த வேளையிலே நம்முடைய மனநிலைகளை மாற்றி அமைத்துக் கொள்ளுவோம். ஆலயத்தின் செல்லுதலுக்குரிய காரணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்ப்போம். தேவ கட்டளை உண்டு, தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். உபாகமம் 12:5 வாசிப்போம். ஆலயத்திற்கு செல்லுதற்குரியதான காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்றாம் பார்க்கிறோம். உபாகமம் 12:5 வாசிப்போம்.
உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போய்
உன் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசத்தலத்திலே நாடி அங்கே போய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அங்கே போக வேண்டும், தேவனுடைய ஆலயத்திற்கு போக வேண்டும், தேவனாகிய கர்த்தரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த கட்டளையை மீறுவர்களாய் இராதபடிக்கு தேவனாகிய கர்த்தருக்குள்ளாய் ஜீவிக்கிற யாவரும், தேவனாகிய கர்த்தருக்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்கின்றோம் என்று சொல்லுகிற நாம் யாவரும் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 16:16 சொல்லப்பட்டிருக்கிறது, வருஷத்தின் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆத்துமாக்கள் எல்லோரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து காணப்படுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய சந்ததிக்கு முன்பாக வந்து காணப்படுவார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம் எப்படியா இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இவை இந்த வேதவசனங்கள் எல்லாம் நமக்கு எதை வலியுறுத்துகிறது என்று பார்க்கப்படும் பொழுது, அவருக்கு முன்பாக நாம் காணப்பட கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை தேடுவதிலே வாஞ்சையுள்ள காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். துன்பத்தின் நேரத்திலும் நாம் நமக்கு அடைக்கலம் கொடுத்த தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நாம் இருக்க வேண்டும். ஏசையா 37:1 வாசிப்போம். ஏசையா 37:1
ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து,
கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசிக்கிறார் என்று பார்க்கிறோம். எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசிக்கிறார். துன்பத்தின் நேரத்திலும் கூட நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறவர் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி அந்த எசேக்கியா ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து அவர் அப்படியாய் கர்த்தருக்குள்ளாக அவருடைய ஆலயத்தில் பிரவேசிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். தூய போதனை நமக்கு கிடைக்கிறது. தூய போதனை எங்கே நமக்கு தூய போதனை கிடைக்கும்? மீகா 4:2 வாசிப்போம். மீகா 4:2 வாசிப்போம்.
திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்.
அங்கே என்ன போதனை நடக்கிறது என்று சொன்னால், நித்திய ஜீவனுக்கு போகின்ற போதனை அங்கே நடக்கிறது. அந்த நித்திய ஜீவனுக்கு போகின்ற அந்த வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆலயத்திற்கு நாம் வரப்படும் பொழுது அங்கே தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். அது இடறி விழுகிற பாதை அல்ல, நித்திய ஜீவனுக்கு வழி நடத்துகிற பாதை. அங்கே நமக்கு போதனை கிடைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அந்த போதனை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று நாம் பார்க்கப்படும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகளை பாருங்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார் என்று சொல்லப்படும். தமது வழியை அவர் நமக்கு தமது வழியை போதிப்பார். அவருடைய வழி எங்கே நமக்கு போதிக்கப்படுகிறது என்றால், பரிசுத்த ஆலயமாகிய இந்த மெய்யான கூடாரத்திலே நமக்கு போதனை நடைபெறுகிறது. அவர் நமக்கு போதிக்கிறார். நாம் உணர்கிறோம், நாம் தேவனாலே உணர்த்தப்படுகிறோம், நாம் தேவனாலே இழுக்கப்படுகிறோம், நாம் தேவனாகிய கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாயிருக்கிறோம். அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தருக்குள்ளாக நாம் ஜீவிக்க வேண்டும், பரிசுத்த ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும், மற்ற எல்லா ஆராதனைகளிலும் நாம் கடந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், இங்கே தாவீது சொல்லுகிற பிரகாரமாக தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது எனக்கு மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சொல்றேன். நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன். அந்த மகிழ்ச்சி தேவனுடைய ஆலயத்திற்கு போகப்படும் பொழுதுதான் நமக்கு கிடைக்கும். அந்த மகிழ்ச்சி தேவனாகிய கர்த்தரை தேடப்படும் பொழுதுதான் நமக்கு கிடைக்கும். அந்த மகிழ்ச்சி தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்துதான் நமக்கு கிடைக்கும். அந்த மகிழ்ச்சி பரிசுத்த ஆலயமாகிய அவருடைய ஆலயத்திற்குள்ளாக நாம் கடந்து போகப்படும் பொழுதுதான் நமக்கு கிடைக்கும். ஆயினாலே கிடைக்கப்பட்ட இந்த வாய்ப்பை நாம் மிக பெரிதான சாக்கியமாய் எண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நாம் கடந்து சென்று தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பரிசுத்த ஓய்வு நாளை அனுசரியுங்கள், பரிசுத்தமாய் ஜீவியுங்கள், பரிசுத்த ஓய்வு நாளுக்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஓய்வு நாளை அனுசரிக்க முடியாமல் இருக்கிற அநேக விசுவாசிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நீங்கள் பரிசுத்தமாய் அனுசரிக்க நீங்கள் ஆயத்த நாளாகிய அந்த பரிசுத்த ஓய்வு நாளினுடைய வெள்ளிக்கிழமையிலே நீங்கள் ஆயத்தமாகுங்கள். ஆயத்தமாகி அந்த ஆயத்த ஓய்வு நாளையும் நீங்கள் அனுசரியுங்கள். பரிசுத்த ஓய்வு நாளாகிய பரிசுத்த ஓய்வு நாளையும் நீங்கள் அனுசரியுங்கள். தேவனாகிய கர்த்தருடைய ஆலய காரியங்களிலே வாஞ்சியுள்ளவர்களாயிருங்கள். தேவனை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். தேவனாகிய கர்த்தருக்குள்ளாக நீங்கள் ஜீவியுங்கள், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தருக்குள்ளாக நம்முடைய ஆசீர்வாதங்கள் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த மெய்யான சபையினுடைய ஆராதனையில் எல்லாவற்றிலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்துவராக. எல்லா துதிகள மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. அல்லேலூயா, ஆமீன். இந்த ஆராதனைக்கு நிறைவாக நாம் யாவரும் எழுந்து நின்று துதிகிதங்கள் பாடல் புத்தகத்திலிருந்து 9வது பாடலை நாம் தேவ மகிமைக்காக ஒன்றிணைந்து பாடுவோமாக. பூலோகத்தாரே யாவரும் களி கூறுங்கள் என்கின்ற பாடல்.
பூலோகத்தாரேயாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்தி பாடுவாருங்கள். கேம்பீரித்தவர் வாசலை கடந்து உள்ளே செல்லுங்கள், சீரந்த அவர் நாமத்தை கொண்டாடி தூதி செய்யுங்கள். கர்த்தர் தயாளர் இரக்கம் அவருக்கு என்றும் உள்ளதே, அவரணாதி சத்தியம் மாறாமல் என்றும் நிற்குமே.
ஜெபம் செய்வோமாக. முழங்கால் படிடுவோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹல்லேலூயாமே துதிக்கிறோம் 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 பிரபு சமன பரி பிரபு பல பர பரி பிரபு 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 மன பர பர கர 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 பர்ரபோலி கத 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 பர்ரபோலி கத 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 பர்ரபோலி கத 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 பர்ரபோலி கத 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 பர்ரபோலி கத 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 பர்ரபோலி கத 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 அர்ரபோலி கத 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 அர்ரபோலி கத 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 அர்ரபோலி கத 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 அர்ரபோலி கத 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 அர்ரபோலி கத 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 அர்ரபோலி கத 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 அர்ரபோலி கத 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 அர்ரபோலி கத 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 அர்ரபோலி கத 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 அர்ரபோலி கத 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 அர்ரபோலி கத 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 அர்ரபோலி கத 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 அர்ரபோலி கத 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 அர்ரபோலி கத 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 அர்ரபோலி கத 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 கத
ஆமென். ஆற்றி தேற்றியே காப்பார், நேத்தமுதவி செய்வார், மீபலரேவார், ஜயம் தந்திடுவார். ஆற்றி தேற்றியே காப்பார், நேத்தமுதவி செய்வார், மீட்பதனைவார், ஜயம் தந்திடுவார்.
ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பரிசுத்த ஓய்வு நாளுக்குரியதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென்.